ஓம் சிவாய நமன். சைவம் தாட்டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொதுவகுப்பு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது கொடிக்கவி. வழங்குபவர் சிவ திரு விஜயலட்சுமி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
உலகினில் பயின்ற பாவத்தை நன்னின்றிருப்பதே நம சிவாயமே. சிவனைய செல்வர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். நாம் கொடிக்கவி சிந்தனையில் இருந்து வருகிறோம் இல்லையா. எம்பெருமானுடைய சிறப்பு தன்மையாவது அவன் சிவசத்தாக இருப்பது. அவனுடைய எண்பான் குணங்களையும் அந்த எட்டு குணங்களையும் மூன்று குணங்களாக அடக்கிவிடலாம். சத்து சித்து ஆனந்தம். எண் குணங்களையும் மூன்று குணங்களில் அடக்கலாம். சத்து சித்து ஆனந்தம் என்று அந்த மூன்று குணங்களையும் இரண்டு குணங்களில் அடக்கிவிடலாம். சத்து சித்து என்பது அந்த மூன்று குணங்களையும் இரண்டு குணங்களில் அடக்கிவிடலாம். சத்து சித்து. சிவம் என்பது அவன் சித்து என்பதை குறிக்கிறது. சிவம் என்றால் சித்து பொருள், பேரறிவு உடைய பொருள். சிவம் என்பது பேரறிவுடைய பொருள். சத்து என்பது சத்து பொருள் என்றால் என்ன? சத்து என்றால் என்ன? நாமந்தான் நிலையானவர்கள். நிலை மாறுபாடு அடையாத உள் பொருள் அதான் என்னது? சத்து. நிலை மாறுபாடு அடையாத உள் பொருள் அதான் சத்து. அடுத்த விஷயம் என்னன்னா, அவன் மனம் வாக்கு அதீதன். அவனுக்கு இன்னொரு பெயர் என்ன பெயர்னா மனம் வாக்கு அதீதன். அதீதன் என்றால் மனவாக்கினால் எட்ட மனவாக்கிற்கு எட்டாதவன். மனவாக்கிற்கு எட்டாதவன். வாக்கிற்கு எட்டாதவன்னா என்ன அர்த்தம்? வாக்கிற்கு எட்டாதவன் என்றால் பாச ஞானத்தால் உணரப்படாதவன். பாச ஞானத்தால் உணரப்படாதவன். பாச ஞானம் என்றால் பாசக்கருவியினால் ஆன்மாவுக்கு கிடைக்கக்கூடிய அறிவு. இன்னொரு விஷயம் என்னன்னா, வேதம் சாஸ்திரம் ஸ்மிருதி வேதம் சாஸ்திரம் ஸ்மிருதி புராணம் கலைஞானம் மந்திரம் நால்வகை வாக்குகள் இவற்றின் இந்த நால்வகை வாக்குகளுடைய பகுதியே தான் இதெல்லாம். இது எல்லாவற்றிலும் பெறக்கூடிய ஞானம் என்னது? பாச ஞானம் தான். இது எல்லாம் சேர்ந்ததுதான் என்னதுன்னா சொல் பிரபஞ்சம் என்று சொல்லப்படும். நால்வகை வாக்குகளும் அதன் பகுதிய வாகிய அதனுடைய பகுதிகளாக சொல்லப்படுகின்ற இதெல்லாம் வேதம் சாஸ்திரம் ஸ்மிருதி புராணம் கலைஞானம் மந்திரங்கள் ஆகியவையெல்லாம் பொருள் பிரபஞ்சமாகும். சொல் பிரபஞ்சமாகும். ஆகியவை எல்லாம் சொல் பிரபஞ்சமாகும். இதுல பிருதிவியிலிருந்து நாதமீரான எல்லா தத்துவங்களும் பொருள் பிரபஞ்சமாகும். கடைசியில முடியறது என்னது? பிருதிவி தத்துவம் இல்லையா, நீலம். அதுல இருந்து மேல என்னது கடைசி தத்துவம்? என்னது? நாத தத்துவம் இல்லையா. என்ன ஆக நீலம் முதலாக பிரிது நாதமீராக உள்ள தத்துவங்கள் எல்லாம் பொருள் பிரபஞ்சமாகும். எல்லாம் பொருள் பிரபஞ்சமாகும். ஆக இவற்றிலிருந்து பெறக்கூடிய அறிவு, இதிலிருந்து சொல் பிரபஞ்சத்திலிருந்தும் பொருள் பிரபஞ்சத்திலிருந்தும் பெறக்கூடிய அறிவு எல்லாம் என்னது? பாச ஞானம். இவற்றில் இருந்தெல்லாம் பெறக்கூடிய ஆன்மாவின் ஞானம் பாச ஞானம். பாச ஞானம் என்பது ஆன்மாவின் ஞானம்தான். பெறக்கூடிய ஆன்மாவின் ஞானம், இவற்றிலிருந்து பெறக்கூடிய ஆன்மாவின் ஞானம் பாச ஞானம் எனப்படும். அதுக்கப்புறம் இந்த ஆன்மா சிந்திக்க ஆரம்பிக்கிறது. ஆக இந்த கருவிகள் எல்லாம் நமக்கு துணை செய்வதற்கு கொடுக்கப்பட்டவை, நமக்கு துணையாக இறைவனால் படைக்கப்பட்டவை அந்த கருவி கரணங்கள் எல்லாம் இல்லையா. அப்படிப்பட்ட அந்த கரணங்களை எல்லாம் நம்ம இப்ப இருக்கிற நிலைமை என்ன நிலைமை? அவைகளுக்கு நாம் அடிமையாகி உள்ளோம். நமக்கு துணையாக படைக்கப்பட்ட இந்த கருவிகளுக்கு நாம் என்ன ஆயிடுறோம்? அடிமையாகிவிடும். ஆனால் ஒரு பக்குவ நிலை வந்த பிறகு இந்த ஆன்மா என்னென்ன எதை உணர ஆரம்பிக்கிறது? தனக்கும் பாசப்பொருள்களுக்கும் உள்ள தொடர்பை சிந்திக்க ஆரம்பிக்கிறோம். சிந்தித்து அது அப்புறம் என்ன முடிவு எடுக்கிறது? ஆகா, இந்த கருவிகளுக்கு நாம் அடிமைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அவைகளை அடக்குவதற்குரிய தகுதி யாருக்கு உண்டு? நமக்கு உண்டு. அதனால் அவை இவையெல்லாம் கீழானவை, நாம் அவற்றை அடக்கி ஆளக்கூடிய தன்மை உடையவை உடையவர்கள் என்பதை இந்த ஆன்மா உணர்ந்தபின் அதுக்கு ஒரு அறிவு உண்டாகிறது. கருவிக்கரணங்கள் தனக்கு கீழானவை, தன்னால் தனக்கு கீழானவை, தன்னால் அடக்கி ஆள்வதற்கு உரியவை, தன்னால் அடக்கி ஆள்வதற்கு உரியவை, நம்மை வசப்படுத்துபவை அல்ல. இத புரியும் என்ன? வெறும் பாச ஞானத்துல மட்டும் இருக்கும் பொழுது நமக்கு இந்த எப்படிதான் இருக்கிறோம்? எந்த நூலறிவை எல்லாவற்றையும் கற்று சேர்ந்தாலும் அந்த பாச ஞானத்தை வச்சு பதிய அறிய முடியாது. அதனால நாலாம் சூத்திரம் மெய்கண்ட தேவநாயனார் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அவங்க குலக்குரு என்ன இந்த சின்ன குழந்தை நடத்துதான், நிறைய பேர் உபதேசம் பெற்றிருக்கிறார்களா, அங்கு என்னதான் நடக்கிறது என்று பார்ப்போம்னு வந்து எட்டி பார்க்கிறார். அப்பொழுது இந்த குழந்தை எதை நடத்தி கொண்டிருக்கிறது? நாலாம் சூத்திரம் சகசமலத்து உணராது என்று அந்த பகுதியை நடத்தி கொண்டிருக்கிறது. இவர் வந்தவர் சகசமலமாவது யாரு? உடனே இந்த குழந்தை என்ன பண்ணுது? அவர் அப்படியே ஏற இறங்க ஒரு பார்வை, அவ்வளவுதான். அவர் யாரு? சகலாகம பண்டிதர், அப்பாவுக்கும் குரு, குலக்குரு. எல்லா வேதம், சாஸ்திரம், புராணம், ஸ்மிருதி, மந்திரங்கள், எல்லாம் அவருக்கு. ஆமா, எல்லாத்திலயும் பாண்டித்யம் பெற்றவர். அது கூட கதை வழியாக செவி வழியாக ஒரு கதை சொல்லது உண்டு. அவர் வந்தார்னா அவர் பின்னாடி ஒரு வண்டி வருமா, அதுல எல்லா வகை நூல்களும் இருக்குமா. யாராவது என்ன கேட்டா அந்த நூல்ல அந்த பக்கத்துல இருக்கு பாத்துக்கோம் வரோம். அவ்வளவு பாண்டித்யம் என்ற. அப்ப இங்க என்ன புரியுது, பாச ஞானம் கொண்டு பதியை அறிய. அதனாலதான் அவர் வந்து அவ்வளவு தூரம் இந்த குழந்தை என்ன சொல்றது பாப்போன்னு வந்து நிக்கிற. அது நமக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்கிறோம் இல்லையா. பாச ஞானம் கொண்டு பதியை அறிய முடியாது. அந்த ஒரு பார்வையே அவருக்கு என்ன பண்ணுது, தீட்சை, அது நயன தீட்சையாக அமைகிறது. அப்படியே அந்த குழந்தையின் கால்களில் உலர. அங்க அவ்வளவுதான், அவர் வந்து அங்கு வயதுக்கு இடம் இல்லை, பாண்டியத்துக்கு பாண்டியத்திற்கும் இடம் இல்லை. அவரை ஆட்கொள்கிறார் மைகண்டா. அதனால எவ்வளோ பெரிய நூலறிவு இருந்தாலும் இல்லையா, அங்கு பதியை உணர்வதற்கு அது முழுமையாக துணையை செய்யாது. தனக்கு கீழானவை தன்னால் அடக்கி ஆளப்படுபவை, நம்மை வசப்படுத்துபவை அல்ல என்பதை இந்த ஆன்மா உணர்கிறது, படிப்படியாக உணர்கிறது, படிப்படியாக உணர்கிறது. ஆனால் அந்த நிலையிலும் இந்த ஆன்மா தன்னை தலைவனாக கருதுகிறது, தன்னை தலைவனாக கருதுகிறது. இது வரதே பெரிய காரியம். இந்த பாசக்கருவிகளை உணர்ந்து அதுல இருந்து அதனுடைய உண்மையை புரிந்து மேல வர்றதே பெரிய காரியம். அதுக்கப்புறமும் நானே பிரம்மம், தன்னை தலைவனாக கருதுகிறது. நானே பிரம்மம் என்று தலைப்படுகிறது, நானே பிரம்மம் என்று தலைப்பட செயல்பட தொடங்குகிறது. ஆன்மாவின் இந்த ஞானம் பசுஞானம் எனப்படும். ஆன்மாவின் இந்த அறிவு பசுஞானம் எனப்படும். அப்ப இந்த பசுஞானத்துல கருவிக்கரணங்களை நன்றாக உணர்ந்திருக்கும், ஆனால் திருவருளை உணராத நிலை. முதல் நிலை ஒன்னையும் உணராத நிலை. நம் போன்றவர்களின் நிலை வந்து இந்த கருவிக்கரணங்களை விட்டு நீங்காத நிலை. அப்புறம் மூன்று நிலைகள், கருவிக்கரணங்களை உணர வேண்டும், அப்புறம் தன்னை உணர வேண்டும், அப்புறம் தலைவனை உணர வேண்டும். ஆக இந்த மூன்று படிமுறைகளிலும் மேலே சென்றால்தான் அது பேரின்பத்தை துய்க்க முடியும் இல்லையா. இப்போ எதை உணர்ந்து விட்டது, கருவிக்கரணங்களுடைய செயல்பாடுகள், நமக்கும் அந்த கருவிகரணங்களுக்கும் உள்ள தொடர்பு, இதையெல்லாம் நன்கு உணர்ந்த ஆன்மா கொஞ்சம் முன்னேற்றம். ஆனா அதுக்கப்புறம் திருவருளால் நாம் இயக்கப்படுகிறோம், திருவருளே எல்லாம் என்பதை உணர்வதில்லை. அதுக்கு பதிலாக என்ன பண்ணிடுது, நானே எல்லாம் என்ற அந்த நிலைமையை அடைகிறது. அப்பொழுது அதற்குள்ள ஞானம் பசு ஞானம் எனப்படும். பசு ஞானத்துல இந்த ஆன்மா அந்த ஞானத்தை வச்சு இது என்னத்தை உணருது, இதால் எதை உணர முடியவில்லை, திருவருளை உணர முடியவில்லை. அங்கதான் அதுல உள்ள சிக்கல், திருவருளை அது உணர்வதில்லை. அப்ப இதுவும் குறைபாடுடைய அறிவு. இந்த ஆன்மாவின் இந்த அறிவும் என்னது? குறைபாடு உடையது. இதுவும் ஊனமுடைய அறிவாகும். இதுவும் ஊனமுடைய அறிவாகும். அப்புறம் இது படிப்படியாக பக்குவப்பட்டு அதுக்கப்புறம் தான் எதை உணர்து? தாம் திருவருளாலேயே செலுத்தப்படுகிறோம், எல்லாம் திருவருள் மயமே என்பதை உணர்ந்து செயல்பட ஆரம்பிக்கிறது. எல்லாம் திருவருளை, ஏதேது சொன்னாலும், ஏதேது செய்தாலும், ஏதேது சிந்தித்து இருந்தாலும், மாதேவா எல்லாம் நின் அருளே என்று கண்டு தன் செயலே ஏதுமில்லை என்ற நிலையை அடைகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கப்புறம் பக்குவப்பட்டு என்ன பண்ணுது? ஏதேது சொன்னாலும், ஏதேது செய்தாலும், ஏதேது சிந்தித்து இருந்தாலும், எல்லாம் மாதேவா நின் அருளே என்று எல்லாவற்றையும் அருளாக காணக்கூடிய அந்த தன்மையை அடைதல், அதுதான் எனது. அப்படி பெற அந்த அறிவு தான் எனது பதி ஞானம். அந்த அறிவு தான் எனது பதி ஞானம். இந்த வாக்கு என்பது என்னன்னு பார்த்தோம், அதுபடி மனம் என்ற சொல்லினால் குறிக்கப்படுகிற ஞானம் பத்து ஞானம். மனம் என்ற சொல்லினால் குறிக்கப்படுகிற ஞானம் பத்து ஞானம். நம்ம சிவபுராணத்துல பாடுறோம் இல்லையா, மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே. அதுல மாற்றம் என்பது என்னன்னா பாச ஞானம். மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே, அதுல மாற்றம் என்பது பாச ஞானம், மனம் என்பது பசு ஞானம். ஆக பாச பசு ஞானங்களை, பாச பசு ஞானங்களுக்கு அகப்படாதவனே, மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே. அதே மாதிரி உண்மை விளக்கத்துல பறை இடமாக நின்று மிகு பஞ்சாக்கரத்தால் உரை உணர்வுக்கு எட்டா ஒருவன் ஒரு இல்லையா, பஞ்சாக்கரத்தை பஞ்சாக்கர திருமேனி கொண்டு பஞ்சாக்கரத்தையே அம்பலமாக கொண்டு உரை உணர்வுக்கு எட்டா ஒருவன் ஆடுகின்றார். அதுல உரை உணர்வுக்கு எட்டா ஒருவன் வருது இல்லையா, உரை என்பது எதை குறிக்கிறது? பாச ஞானம். உணர்வு என்பது பசு ஞானம். உரை உணர்வுக்கு எட்டா ஒருவன் என்பதுல உரை என்பது பாச ஞானம், உணர்வு என்பது பசு ஞானம். அதனால வாக்கு மனோ அதீதன், வாக்கிற்கும் மனத்திற்கும் எட்டப்படாதவன். ஆனால் கோசரன், கோசரன் என்றால் எட்டப்படுபவன், அகப்படுபவன். வாக்கு மனோ அதீதன், வாக்கு மனோ அதீதனா பாச பசு ஞானங்களுக்கு எட்டாதவன். பாச பசு ஞானங்களுக்கு எட்டாதவன். அப்புறம் கோசரன், கோசரன் என்றால் எட்டுபவன். எதுக்கு எட்டுபவன்? பரிஞானத்துக்கு எட்டுபவன். பரிஞானத்தால் அவனை அடைய முடியும். பரிஞானம் என்பது எல்லாம் திருவருளே என்று எண்ணக்கூடிய, திருவருளையே துணையாக கொண்டு வாழும் வாழும் அறிவை பெறுவதுதான் எனது பதிஞானம் பெறுதல். பதிஞானம் பெறுதலாவது எல்லாம் திருவருளே என்று அவனிடம் பூரணமான சரணாகதி. இல்ல என்ன பாடல் வரும், அன்றே எந்தன் ஆவியும் உடலும் உடமை எல்லாமும் குந்தையனையா என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையும். அதுதான் எனது பரிஞானம் பெற்ற நிலை. ஆவி உடல் உடைமை எல்லாம் என்னுடைய எனக்கென்று எந்த செயலும் இல்லை, எனக்கென்று எந்த சிந்தனையும் இல்லை இல்லையா. எல்லாம் நீயே, நீயே செய்தும் செய்வித்தும் இருக்கின்றாய். நீயே எல்லாவற்றையும் செய்தும் செய்வித்தும் இருக்கின்றாய். அதுதான் பரிஞானம் பெற்றவின் இந்த ஆன்மாவின் நிலை. எல்லாம் உன் செய்தி. அதனால அவனை என்ன சொல்றோம், கோசரன் என்று சொல்லுவோம். சில மதவாதிகள் இருக்கிறார்கள், இந்த மாயாவாதி எல்லாம் என்ன பண்ணுவானா, அவன் அகப்படவே மாட்டான், இந்த ஆன்மாக்களால் அவனை உணரவே முடியாது, ஆன்மாவின் அறிவுக்கு அவன் எப்பொழுதுமே எட்ட மாட்டான். அதனால கோசரன் என்பதை அவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார். யாரு? மாயாவாதி. இந்த சிவசமவாதின்னு இருக்கிறாங்க, அவன் என்ன பண்ணுவானா, பசுஞானத்தாலே அவனை அறிய முடியும் என்று அவர்கள் அவர்களுடைய வாதம். மற்ற கரணங்களை எல்லாம் கீழானவை நாடினாலே எல்லாம் முத்திய நிலை, அதை வச்சே அவனை அறிந்து கொள்ளலாம் என்பவர்கள் யாரு? சிவசமவாதி. அப்புறம் நம்ம தார்க்கிகர் இருக்காங்களே, இந்த வைசேகியம் நையாயிகம் எல்லாம் பிரிவு இருக்குல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க எப்பொழுதுமே இந்த மனம் கூடிய வழி அறிவு கிடைச்சிடும். இந்த ஆன்மாவுக்கு மனம் கூடிய வழி அறிவு கிடைச்சிடும். அப்ப அதை வச்சு எப்படி பிற உலகத்து பொருட்களை அறியறாங்களோ அதே மாதிரி இறைவனையும் அறிந்து கொள்வார்கள் என்று அவர்கள் வாதிடுவார்கள். இப்ப இவர்களை எல்லாம் மறுத்துதான் முதல் இரண்டு ஞானங்களுக்கும் அகப்படாதவன் ஒருவாற்றாலும் அறியப்பட மாட்டான், ஆனால் ஒருவாற்றால் அறியப்படுபவன், பரிஞானத்துக்கால் அவன் அறியப்படுபவன் என்ற கருத்தினை இந்த மதத்தாரையெல்லாம் இவருடைய கருத்துக்களை எல்லாம் மறுக்கும் வகையாக மூன்றாவது பாடலை, கொடிக்கவின் மூன்றாவது பாடலை அமைக்கிறார். அவன் எக்காலத்தும் தாக்காது நிற்பவன், வாக்காலும் மனத்தாலும் அதை நம்ம பார்த்துட்டோம், தாக்காது உணர்வறிய தன்மையனை, அவனை எக்காலத்தும் உணர முடியாது. அந்த அப்புறம் அவன் எப்படி தொழில்களை ஆற்றுகின்றான், ஆக்காது ஆக்கி நோக்காது நோக்கி நொடியாது நொடித்து தாக்கரவே நிற்கின்றான். அதுதான் அவன் அவனுடைய தன்மை இல்லையா. எதையுமே அவன் நம்மை மாதிரி கருவி கரணங்களை வைத்து அவன் செய்வதில்லை. அவன் தொழிலை எப்படி செய்கிறான், செய்தாலும் அதனால் அவன் விகாரம் அடையான் இல்லையா. எப்படி இரும்பை காந்தம் வலித்து இழுக்கும் பொழுது எந்த விகாரம் அடைவதில்லையோ அவ்வாறே அவன் இந்த உயிர்களை ஈர்த்திருந்தால் அவன் எந்த விகாரமும் அடைவதில்லை. அதனை அது நம்ம இதுல வர்றதுதான், உதாரணம் மேற்கோள் திருஞானபுரத்துல வர்றதுதான், அப்படியே வராது. நான் அங்க இங்கேயுமா சேர்த்துடுவேன், நொடியாது அதான் ஆக்காது ஆக்கி நோக்காது நோக்கி நொடியாது நொடித்து, நொடித்துனா அழித்து நொடித்தான் மலை, நொடித்தான் மலை உத்தமனைங்கிறார் இல்லையா சுந்தர, தானனை முன்படைத்தான் அதுல சொல்றார் இல்லையா, நொடித்தான் மலை உத்தமனை. நொடித்தான் மலைனா என்னது, உயிர்களை ஒடுக்கு போவன் அவன் இருக்கக்கூடிய மலை பேரு நொடித்தான் மலை. அதனால நொடியாது நொடித்து அப்படின்பார் மைகண்டார், நொடியாது நொடி இவ்வளவு பண்ணாலும் அவன் தாக்கரவே நிற்கின்றான் இல்லையா. அப்படிப்பட்டவனை அதை நுணுகி, அவனை நுணுகி ஆராய்பவர்கள், அந்த பரிஞானத்தால் அவனை காண்பவர்கள், பரிஞான கண் கொண்டு அவனை காண்பவர்கள் இல்லையா, அப்படி கண்டால்தான் இப்படியே நின்றத்தன் இல்லையா என்பதை எழுதி காட்ட உணாதே. அவன் அருளே கண்ணாக காணினால் அவனை உணர முடியாது. அவன் அருளே கண்ணாகங்கிறதுதான் திருவருள் ஞானம், பரிஞானம், திருவடி ஞானம் எல்லாமே ஒரே பொருளை குறிக்கக்கூடியது. திருவருள் ஞானம், பரிஞானம், திருவடி ஞானம் எல்லாமே என்னதான், பரிஞானத்தை குறிக்கக்கூடிய ஒரு பொருள் சொற்கள், ஒரே பொருளை சொல்லக்கூடிய சொற்கள். அப்படிப்பட்டவனை நோக்கி அவனை பரிஞானத்தால் உணர்ந்து அவன் நம்முடைய அறிவில் பிரியாமல் இருப்பதை, நம்முடைய அறிவில் என்றும் அவன் பிரிவன். இப்ப மட்டும் பிரிஞ்சா இருக்கான் இல்ல, ஆனா இப்பவும் எப்படி இருக்கான், மலரும் மனமும் போல் இல்லையா, வீணையும் நாதமும் போல் இல்லையா, பழமும் சுவையும் போல் கலந்துதான் இருக்கிறான். ஆனா நாம் நமக்கு அது பழமும் தெரிய மாட்டேங்கு, சுவையும் தெரிய மாட்டேங்க. இப்பமும் அப்படித்தான் இருக்கலாம், ஆனா இப்பொழுது நமக்கு அது புரிய மாட்டேங்கு, உணர முடியவில்லை. அந்த பக்குவப்பட்ட பரிஞான நிலையை அடைந்தவர்கள் ஆகா பழமும் சுவையும் போலெல்லாம் நம்ம கலந்திருக்கிறது அப்படியே உணர்வார்கள். அந்த நிலைமைக்கும் அவன் எப்பொழுதும் அப்படிதான் இருக்கான். அதை உணர்ந்த நிலைதான் எனது பரிஞானம் கைவரப்பெற்ற நிலை. நம்முள் ஒன்றாக இருக்கின்றார், வேறாகி நின்று நமக்கு அறிவிக்கின்றார், உடனாகி நின்று நம்மை அனுபவிக்க செய்கின்றார் இல்லையா, உடனாகி நின்று நம்மை அனுபவிக்க செய்கின்றார். அப்போ இதையெல்லாம் உணர்ந்த வர நிலையில எந்த நிலையில இந்த ஆன்மா உணரும், பரிஞானம் கைவரப்பெற்ற நிலையில தான் அவன் செய்யக்கூடிய இந்த உபகாரங்களை எல்லாம் அது உணர்ந்து 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 அது அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணும், உருகுகிற. அதை உணர்ந்து உருகுகிறது. அப்ப அவன் தம்மில் பிரியாமை இருப்பதை அது உணர ஆரம்பிக்கிறது. அவன் நம்மை விட்டு பிரிவதில்லை. இந்த உலக போகங்களை பெறுவதற்காக நாம எவ்வளவோ பிரயத்தனங்களை பண்ணுகிறோம் இல்லையா, அந்த உரிமைகளை நிலைநாட்டுவதற்காக நாம போராடுகிறோம். நம்முடைய உரிமைகளை நிலைநாட்டுவதற்காக தான் போராடுகிறோம். அது கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது, அந்த போராட்டத்துல நம்ம வெற்றி பெறுவோமா பெற மாட்டோமாங்கிறது நமக்கு தெரியாது. நமது உரிமை அவனை அனுபவிப்பதற்கு நமக்கு முழுமையான உரிமை உள்ளது. இந்த உரிமைக்கு எந்தவித போராட்டமும் அவசியம் இல்லை, அவன் வழங்குவதற்கு காத்து கொண்டிருக்கின்றான். எத்தனையோ வாழ்க்கையில பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறோம், எத்தனை எத்தனையோ உரிமைகளை பெறுவதற்காக வாழ்க்கையில போராடுகிறோம். மிக பெரிய உரிமை இல்லையா, திட்ட முடியாத உரிமை நமக்கு இருக்கிறது. அந்த பேரின்பத்தை துய்ப்பதற்கான உரிமை நமக்கு இல்லை, அவன் அதை வழங்குவதற்கு தயாராக காத்து கொண்டிருக்கின்றான். என்ன கொடுமை பாருங்க இல்லையா. அதனால இந்த பரிஞானம் பெற்றவர்களை தான் இதை உணர்கிறார்கள். வந்து முந்து மீனை ஓடி சென்று முந்தி போய் அந்த உரிமையை அந்த இன்பத்தை அனுபவிக்கிறார்கள். நாமும் அனுபவிக்க வேண்டும் என்று நம்மையும் அழைக்கிறார். ஏன்னா பெரியவங்களுக்கு ஏதாவது ஒரு இன்பத்தை நம்ம வாழ்நாள்லயும் பார்ப்போம். சாதாரண ஒரு நல்ல ஒரு உணவுப் பொருள் இருந்தா நமக்கு உடனே நம்ம குழந்தைக்கு கொடுக்கணும், நம் பேத்தி பேரர்களுக்கு கொடுக்கணும்னா நமக்கு இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கே நமக்கு அப்படி ஒரு நினைவு வரும். நமது அருளாளர்கள்லாம் தாங்கள் அனுபவித்த அந்த பேரின்பத்தை இந்த உயிர்களுமே அனுபவி, இவ்வளவு பேரின்பம் இல்லையா, இதை இந்த உயிர்களும் அனுபவிக்க வேண்டுமே என்ற எண்ணம் அந்த அருள் அவர்களுக்கு தலைப்படுகிறது. அதனால நம்ம உமாபதி சிவன் என்ன சொல்றாருன்னா, நம்மில் பிரியாமை, நம் அறிவில் அவன் பிரியாமை இருப்பதை அதை பிரித்து உணர்ந்து நம் அறிவில் அவன் தெரியாமல் இருப்பதை அதை முழுமையாக நுணுகி ஆராய்ந்து உணர்ந்து இந்த உயிர்கள் உய்யும்படி அந்த பரிஞானத்தை இந்த உயிர்கள் பெறும்படி கொடியேற்றின் வேண்டும். அந்த திரிமலத்தே குளிக்கும் உயிர் என்று சொன்னார் அல்லவா, அந்த உயிர் இந்த நிலைமைக்கு வர வேண்டும் என்ற எண்ணத்தினால் கொடியினை ஏற்றினாராம் என்பதாக இந்த பாடலை வைக்கிறார். நம்ம 9வது சூத்திரத்திலையும் பார்க்கிறோம் இல்லையா, ஊனக்கண் பாசம் உணரா பதியை. ஊனக்கண் என்பது என்னது, பாச ஞானமா பதிஞா பசு ஞானமா? ஊனக்கண் என்பது பசு ஞானம். ஊனக்கண் பாசம் உணரா பதியை என்னத்தி, ஊனக்கண் என்பது என்ன ஞானம், பசு ஞானம், அதுவும் ஊனமுடைய அறிவுதான் இல்லையா. அவனை உணராத அறிவு அத்தனையும் ஊனமான குறைபாடு உடைய அறிவுதான். ஊனக்கண் பாசம் உணராப்பதியே ஞானக்கண்ணினில் சிந்தை நாடி, அந்த ஞானக்கண் என்பதா பதி ஞானம். பாட்ட பாத்தீங்க, மூணாவது பாடல், வாக்காலும் மிக்க மனத்தாலும் எக்காலத்தும் தாக்காது உணர்வறிய தன்மையனை நோக்கி. அதுல அந்த பிரித்துன்னு இருக்கு இல்லையா, அது இடையினரிதான் வரும். நோக்கி பிரித்து அறிவு தம்மில் பிரியாமை குறிக்கும், அந்த குறிக்கும்னு வர்றதுனால இங்க என்ன பண்ற, குறித்துன்னு வர்றதுனால இங்க என்ன பண்ணிக்கிறது, பிரித்துன்னு வரும். இல்லாட்டா அதை அந்த உணர்வினை பிரித்து அதை, அதாவது என்னன்னா அதை முழுமையாக கொண்டு அந்த உணர்வினை தம்மில் அவன் பிரியாமை, தம் அறிவில் அவன் பிரியாமை இருப்பதனை முழுமையாக உணர்ந்து அதை உணரும் உணரக்கூடிய அந்த பரிஞானம் இந்த உயிர்களுக்கு வாய்க்கும்படி கொடி. இதுல அந்த கொடியேற்றத்தின் தன்மை என்ன அப்படிங்கறத உங்களோட எழுதல இல்லையா, அந்த கொடிச்சீலை தீரோதானம், கொடிச்சீலை தீரோதான சக்தி, கொடிச்சீலை தீரோதானம், அதில் வரையப்பட்டுள்ள ரிஷபம் இடபம் ஆன்மா, அதில் வரையப்பட்டுள்ள இடபம் ஆன்மா. அப்புறம் அதுல ரெண்டு கயிறு இருக்கும், ஒன்னு தர்ப்ப கயிறு இன்னொன்னு நூல் கயிறு, தர்ப்ப கயிறு ஆணவம். தர்ப்பை தர்ப்பை கயிறு, இன்னொன்னு நூல் கயிறு, அது திருவருள். அப்புறம் கொடிமரத்தின் அடிபாகம் கேவல நிலை, கொடி மரத்தின் அடிபாகம் கீழையும் நிறைய போயிருக்கும், அடிபாகம் கேவல நிலை, நடுபாகம் சகல நிலை, சகலம் சகல நிலை. நூல் கயிறு திருவருள் இருக்கீங்களா, இன்னும் இதுல வந்து ஒவ்வொருத்தர் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் வித்தியாசமாலாம் சொல்றாங்க, அது ஒவ்வொருத்தருக்கு ஏற்றபடி உரை சொல்கிறார்கள் இல்லையா. அப்ப அந்த கொடி ஏற்றபின் இல்லையா, இனியோர் இடையூறியிலோ செல்வோம்னா செல்வோமே யாத்திரை பத்தில படிறோம் இல்லையா, என்று அந்த கொடி ஏற்றி முடிஞ்சோன்னா அந்த ஆன்மா என்ன பண்ணுது, அப்படியே சுத்த வெளியில் இத அந்த தப்பை கைது இருக்க ஆணவன் சொல்றனா இத்தை விளைவித்தல் மலம்னு படிக்கிறீங்க இல்லையா. நம்ம ஞாபகரச பெருமான் அந்த சூளை நோயை பற்றி அந்த கூட்டாயினவார் பதிகத்துல அதனுடைய கொடுமைகளை எல்லாம் நிறைய பாடல்கள்ல சொல்ற, கடைசியில அந்த பதியம் பாடி முடிச்சவொன்னா என்ன ஆயிருது, அவனுடைய அருளுக்கு ஆட்பட்டு விடுகிறார். அதுக்கப்புறம் அவன் நிலைமைய வேற, அப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த சூளை நோய்க்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன். அந்த சூளை நோயினுடைய கொடுமைய ஒவ்வொரு பாடல்லையும் இல்லையா என்ன சொல்றார், நிறைய சொல்றாரு இல்லையா. புரட்டி அறுத்து ஈர்த்திட அப்படிம்பாரு. விழுந்தும் புரண்டும் எழுந்தும் விழுந்தால் என் வேதனையாயின நீக்கிட. அவ்வளவு கொடுமை இல்லையா, அந்த சூளை நோயினுடைய கொடுமைய தாங்க முடியாம ஆச்சேன் ஆச்சேன் ஆச்சேன்னு அழற, அவ்வளவு கொடுமையானது இல்லையா. கூத்துவன் மாதிரி என்னை குமைக்கிறது என்றெல்லாம் சொல்வார். சொல்லிட்டு அவனுடைய அருளை பெற்றதின் அந்த பதியத்தை பாடி முடிச்சவனு அது இருக்கிற இடம் தெரியாம மறைந்து விடுகிறது. அப்புறம் என்ன சொல்றாருன்னா, இந்த எதுக்கு இந்த சூளை நோக்கி யான் செய்யக்கூடிய கைமாறு, ஏன்னா இதத்தான் இதுதான் என்ன என் பெருமானிடம் கூட்டுவித்தது என்று சொல்றோம். அதுபடி இத்தை விளைவித்தல் மலம் என்பதனால இந்த ஆணவம் இடத்துல எதாவது பேசப்படுகிறது மேலே, அதுவும் ஏத்துறதுக்கு ஒரு இதா இருக்கு. அது மாதிரி அப்படியே போய் அந்த ஆன்மாவானது அந்த சிதாகாசத்தில் அவனோடு இணைகிறது. எந்தவித இடையூறும் இல்லை. செல்வோம் நாம் செல்வோமே என்று அது அப்படியே கொடிக்கம்பத்தில் ஏறி அங்கு போய் அந்த பரமானந்த வெளியில் அவனோடு இணைகிறது. அதுதான் அந்த கொடியேற்றத்தினுடைய தன்மை. இன்னும் அதுக்கெல்லாம் நிறைய விரிவாக சொல்வார்கள். அதுல வைக்கக்கூடிய அந்த கட்டைகள், சூரிய சந்திரங்கள், மேல வச்சிருக்க கட்டை, அப்படி கீழே அதெல்லாம் பார்த்துருக்கீங்க. பெரிய திருத்தலங்களெல்லாம் கொடியேறும்போது அதை வைப்பாங்க. அந்த மாதிரி உள்ளதெல்லாம் நிறைய அதுக்குரிய முறைகள் உண்டு.